நேற்று தினத்துல நம்ம கிருபை என்றால் என்ன என்ற தலைப்புல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி, நாளைக்கும் போக்கடிக்கப்படும் கிருபை அப்படின்னு கூட நம்ம பாக்கலாம். கிருபை வந்து எப்படி போக்கடிக்கப்படுது அப்படின்ட்டு, ஏன்னா அந்த கிருபை அப்படிங்கிற அந்த வேர்டு இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துறோம். அந்த கிருபைக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த மகிமைகளை நம்ம வந்து தியானிக்கிறோம். என்னென்ன இருக்கு கிருபை அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தையில தேவன் சொல்லிடுறாரு, என் கிருபை உனக்கு போதும்ட்டு ஒரு வார்த்தையில அழகா சொல்லிடுறாரு. அந்த கிருபைக்குள்ள அந்த கிருபைக்கு வந்து கர்த்தருடைய கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் இடத்துல வரும் பொழுது சகல விதத்திலையும் அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உயர்த்தப்படுவாங்க. கிரேஸ், ஒரே ஒரு அந்த கிருபை என்கிற அந்த வேர்ட்ல. அதனாலதான் சங்கீதக்காரன் வந்து பல இடங்கள்ல இந்த கிருபையை என்னை விட்டு நீங்காமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்றாரு. பல இடத்துல எழுதியிருப்பாரு, என் கிருபையை வந்து நீங்க எடுத்துறாதீங்க அப்படின்ட்டு. அதனாலதான் அவர் வந்து 136வது சங்கீதத்தை எழுதும் போது ஃபுல்லாவே வானாதி வானங்களே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனே சந்திரனே கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சமுத்திரமே சமுத்திரத்தின் ஆளுங்களே கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கு அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அந்த கிருபையை ரொம்ப மகிமையா எழுதியிருப்பாரு. அப்போ அந்த கிருபை முழு வடிவமா நமக்கு இயேசு என்கிற நாமத்துல அந்த பூமிக்கு கொடுக்கப்படுது. அந்த கிறிஸ்துவே கிருபை தான், அவரே. அதனாலதான் அந்த கிருபை கிட்ட இருந்து வெளிவர்றத பாத்தீங்கன்னா, பாவிகளை தண்டிக்காம அவர் வந்து என்ன பண்றாரு, காப்பாத்துறாரு. அந்த கிருபையில இருந்து இறக்க வெளிவர்றத நம்ம கவனிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல தம்முடைய கிருபை அவர் கொடுக்கிற வல்லமைகளை கொடுக்கறத நம்ம கவனிக்கிறோம். அந்த அன்பை வெளிப்படுத்துறத பாக்குறோம். முழு கிருபையின் முழு உருவமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு. அதனாலதான் லூக்காவில பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் நினைக்கிறேன், லூக்கா 2ல கடைசி வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 2ல கடைசி வசனங்கள்,
இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார்.
பாத்தீங்கன்னா இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும். இந்த கிருபைக்குள்ள மனுஷ தயவை நம்ம கொண்டு போக முடியாது, ஏன்னா கிருபைக்குள்ள இருக்கிறது தேவ தயவு, மனுஷ தயவு அதுல கொண்டு வர முடியாது. ஆனா தேவ தயவு அதாவது கிருபை இருந்ததுன்னா மனுஷ தயவு நமக்கு தன்னால வந்துடும். நேற்று தினத்துல கூட நான் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன், ஆசீர்வாதங்களை நோக்கி நம்ம வந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, தேவன் ஆசீர்வாதத்துக்கு கட்டளை கொடுத்துட்டாரு. என்ன கட்டளை கொடுத்துட்டாருன்னா, உபாகமம் 28ல் எழுதுறாரு, என் வார்த்தையின்படி என் கட்டளைகளின்படி நடக்கிறவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்ற. அது வந்து இந்த சப்ஜெக்டுக்கு இல்லாம இருந்தாலும் அது ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டா நல்லா இருக்கும். உபாகம் 28ல் 1வது வசனத்தை 1-2 வசனங்களை பதிவு செய்ய பார்ப்போம்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளும் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்.
நல்லா கவனிச்சு பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, என் கட்டளைகள் எல்லாம் கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு ஆசீர்வாதங்களை தேடி ஓடுன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. இவைகளை கை கொண்டு நீ நடந்தால் சொல்லப்பட்டிருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்ன்றாரு. நல்லா கவனிக்கணும். அப்போ உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள இந்த ஆசீர்வாதம் வந்து ஃபாலோ பண்ணும், அந்த ஆசீர்வாதம் வந்து ஃபாலோ பண்ணும். நம்ம எத்தனையோ தட உபத்திரவங்கள்ல ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஆனா யாராச்சும் கொண்டு தேவன் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அந்த காரியங்கள் எல்லாம் ஆட்களை கொண்டு வந்து நியமிப்பாரு. இந்த கிருபை இருந்ததுன்னு சொன்னா மனுஷ தெய்வம் தன்னால வந்துடும். மனுஷ தெய்வம் நம்ம தேடும் பொழுது கிருபை விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த வேத வசனங்கள் அப்படித்தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனாலதான் சொன்னார் ஆண்டவர், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிகளையும் நீங்கள் தேடுங்கள் அப்படின்னாரு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னாரு, கூடவே கொடுக்கப்படும்னாரு. ஆனா உலகம் வந்து கூட கொடுக்கப்படும்னு சொன்னா அதை தேடுறாங்க, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தூரமா நிக்கும். சரியா, அப்ப இந்த கிருபை இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதம் ஃபாலோ பண்ணும். யாரெல்லாம் இந்த கிரேஸ்ல இருக்காங்க, தேவனுடைய கிருபையை யார் சுமந்திருக்கிறாங்க, கிருபைக்கு பாத்திரவான்கள் யார், கிருபைக்கு சொந்தக்காரன் யார், அவர்களை வந்து இந்த ஆசீர்வாதம் வந்து ஃபாலோ பண்ணும், அவங்களை தேடும், தேடி அவங்களுக்கு வந்து அது பலிக்கும்ன்றார், அது நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீதிமானும் நீதிமான் பிள்ளைகளும் அப்பத்துக்கும் தண்ணிக்கும் அலைந்து திரிவதில்லை அப்படின்னு எழுதுறேன். இன்னும் இந்த கிருபை குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம், நாளைக்கும் நம்ம கிருபையை எப்படி போக்கடிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப இயேசுவை இந்த பூமியில அவர் அனுப்பும் போது தேவனுடைய கிருபையிலும்ன்றாரு, தேவ கிருபையிலையும் சகலத்தையும் அவருக்கு கொடுத்து அந்த கிருபையினால என்ன பண்றாரு, பூமிக்கு அனுப்புறாரு. மனுஷ தயவு அவருக்கு தன்னால இவர் நியமிச்சது அங்க நிறைவேறுது. பொதுவா இன்னைக்கு எல்லாரும் உலகத்துல சொல்லுவாங்க, மனுஷ தயவு வந்து நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு தான் அரசியல்வாதியை தேடி வச்சுக்கிறாங்க, அவங்கள தேடி வச்சுக்கிறாங்க, இவங்களை தேடி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு உலகத்துல சொல்ற ஒரு காரணம் என்னன்னா, இயேசுக்கே மனுஷர் தயவு தேவைப்பட்டுச்சே அப்படின்வாங்க. இப்ப இயேசுக்கு எதுக்கு மனுஷர் தயவு தேவைப்பட்டதுன்னு சொன்னா, அந்த மனுஷர் தயவு என்பது அப்போஸ்தலர்களை குறிக்குது, 12 பேர் அந்த தயவைதான் இவர் தேடினார், வேற எதுக்கும் இல்லை. அந்த 12 பேர் இந்த சுவிசேஷத்தை ஸ்தாபிக்கிறதற்கு, ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதற்கு அவருக்கு மனுஷருங்க தேவை. அதனாலதான் இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய தயவை தேவை, அதனாலதான் மனுஷர் தயவிலும் அவர் விருத்தி அடைந்தார்னு சத்தியம் பரவி போச்சு, சத்தியம் விருத்தி அடைஞ்சிது. அததான் இந்த வசனத்துல பதிவு பண்றாங்க. மற்றபடி எந்த மனுஷனும் அவருக்கு வந்து உதவியால, எல்லாருமே வந்து அநேகர் அவருக்கு வந்து உபத்திரவங்களுக்குள்ளதான் கொண்டு போனாங்க. இவருக்கு தேவை அந்த சுவிசேஷம் ஸ்தாபிக்கிறதற்கு மனுஷ தயவு அவருக்கு தேவைப்படுது. கூர்ந்து கவனிப்போம், நீதிமொழிகள் ஒரு வசனத்தை பதிவு செய்யறாரு, 14 அதிகாரத்துல 22 வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 14:22,
தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு.
மீண்டும் அந்த வசனத்தை பதிவு பண்ணுவோம், திரும்ப வாசிங்க, ஒரு தடவை இரண்டு தடவை வாசிக்கிறது நல்லது, வாசிங்க.
தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு.
தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோன்ற, இப்ப இந்த தீமையை யோசிக்கிறதுன்னு சொன்னா, உலக ஆசீர்வாதங்களை வந்து நம்ம வந்து அதிகமா பிரசங்கிச்சுட்டே இருக்கிறோம் பாருங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் 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 பிளஸ்ஸிங். இது வந்து இம்மைக்குரியது, இம்மைக்குரியதுக்கு அழிவு உண்டு, மறுமைக்குரியது அழிவு கிடையாது, அது நீதியும் சமாதானமும் ரட்சிப்பின் பாதைகள் இது. அப்ப தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கும் கிருபையும் சத்தியமும் உண்டு அப்படின்றாரு. அதனாலதான் சொன்னேன், கிருபை எல்லாருக்கும் கிடைக்காது, கிருபை வந்து கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். அதனாலதான் அந்த சொன்னார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார்ன்றார். அப்ப உலகத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு வந்து இரக்கம் கிடைக்கும், அவங்க அந்த இரக்கத்தினாலதான் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் துன்மார்க்கனும் பாவிகளும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் வந்து தேவனுடைய இரக்கம். அப்ப நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து இரக்கம் வந்து மேன்மை பாராட்டும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும்னு சொன்னா, அவன் வந்து தேவனுடைய வார்த்தை கீழ்படிஞ்சிருந்தா அந்த இரக்கம் அவனுக்கு பிரயோஜனப்பட்டு கிருபைக்கு உட்படுத்திடும். அதனால இன்னைக்கு அது நடக்கிறது கஷ்டம். ஆனா எல்லாரும் எங்கன்னா, தீமையை யோசிக்கிறவர்களா தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறவர்கள், தவறுகிறவர்கள்னா கிருபையா போக்கடிக்கிறவங்க. கிருபைன்ற வார்த்தைக்குள்ள எந்த மகத்துவங்கள் எல்லாம் அடங்கி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன். என்ன விசுவாசத்துக்குரிய வார்த்தைகள், எதை வேணும்னாலும் நீங்க அந்த கிருபைக்குள்ள கொண்டு போய் வைக்கலாம், மகிமையை கொண்டு வரலாம், அற்புதத்தை கொண்டு வரலாம், விசுவாசத்தை கொண்டு வரலாம், சுகத்தை கொண்டு வரலாம், இரக்கத்தை கொண்டு வரலாம், தயவை கொண்டு வரலாம், எதை வேணாலும் அது எல்லாம் ஒரே வார்த்தையில தேவன் கிருபைன்றார். அப்போ அந்த கிருபையை சுதந்திரிச்சா மொத்தத்தையும் நம்ம வந்து சுதந்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கீழ்படியாத பிள்ளைகளுக்கு இதுல இருந்து தயவு பாராட்டுவாரு அல்லது இரக்கம் பாராட்டுவாரு. அதனால அதுல விசுவாசித்து உறுதியா தரித்திருந்தான்னா அந்த இரக்கம் வந்து அவனை விசுவாசத்துக்குள்ள நகர்த்தும், விசுவாசித்தானா நீதியினிடம் திருப்பும், நீதியை அவன் திருப்பினானா ரட்சிப்பை சுதந்திரிப்பான், ரட்சிப்பை சுதந்திரிச்சான்னா அவன் பிதாவின் அப்பாவுடைய பிள்ளையா அவன் அங்கீகரிக்கப்படுவான். அதனாலதான் சிலர் இடத்துல தயவு பாராட்டுறாரு, சிலர் இடத்துல இரக்கம் பாராட்டுறாரு, ஆனா கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு கிருபையவே கொடுக்குறாரு. நேற்று சொன்னார், ஒரு சாவியவே கொடுத்துறாரு, எடுத்துக்கோ அப்படின்னு. அதாவது சங்கீதக்காரன் தாவீது அதுல உறுதியா இருந்தாரு, தவறு பண்ணா கூட அந்த கிருபை நம்ம போக்கடிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுமையா சுதந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் இந்த இடத்துலயும் நீதிமொழிகள்ல இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கும் கிருபையும் சத்தியமும் உண்டு என்றார். இதே நீதிமொழிகள்ல 3வது அதிகாரத்துல 34வது வசனங்களை கூட பதிவு செய்யலாம். நீதிமொழிகள் 3:34,
இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
ஆமா, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சங்கீதம் 118:29 ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 118:29,
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
நீங்க சங்கீதம் 136 நீங்க அப்புறமா வீட்டுல வாசிங்க, ஃபுல்லா எல்லாத்தையும் ஒண்ணுல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர் வந்து சொல்லிட்டே வருவார். எல்லாமே துதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த கிருபைய எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு அவர் உயர்த்தி பேசிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல அவர் நீதிமொழிகள்ல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். சங்கீதத்துல வாசிச்சதுல அந்த கிருபை வந்து அவனை பாதாளத்துல இருந்து தப்பிக்குதுன்னு சொல்லி சொல்லுவார். ஒரு வார்த்தைய வாசிங்க பார்ப்போம், சங்கீதம் 86:13,
நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர்.
அதாவது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த கிருபையை சுதந்திரிச்சவங்க பாதாளத்துல இருந்து தப்பிக்கப்படுறாங்க, மரணத்துல இருந்து விடுவிக்கப்படுறாங்க. ஆனா இரக்கம் பெற்றவங்க அந்த இரக்கத்தை ப்ராப்பரா பயன்படுத்தினாதான், இல்லைன்னா அந்த பூமியில அவன் வாழ்ற வரைக்கும் அந்த இரக்கம் அவனுக்கு இருக்கும், அவன் இரக்கத்தை போக்கடிச்சிருவான். இன்னைக்கு உலகத்துல வாழ்ற அநேகர் வந்து இரக்கத்துல, தேவனுடைய இரக்கத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இரக்கத்தை மேன்மை பாராட்டி கிறிஸ்துவுக்குள்ள வந்தாதான் கிருபையை சுதந்திரிக்க முடியும். ஆனா நம்ம கிருபையவே சுதந்திரிச்சிட்டோம், கிருபையை சுதந்திரிச்சு அந்த கிருபையை நம்ம மேன்மை பாராட்டினா, அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது 136 நம்ம மீண்டும் நினைவுபடுத்துறாரு, அந்த கிருபையை மேன்மைப்படுத்துறாரு. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் சங்கீதத்துல 86 தாவீது இப்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வித்தீன்னு சொல்லி எழுதுறாரு. இதெல்லாம் விசுவாச அறிக்கைகள், எவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில இந்த வார்த்தைகளை அவர் பதிவு செய்யறார். அப்ப இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம தேவன் நமக்கு கொடுத்த அந்த இலவசமான அந்த கிருபைய போக்கடிக்காதபடிக்கு அவர் மேன்மை பாராட்டுகிறது வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு பாடம். அந்த கிருபையை நம்ம போக்கடிக்காம மேன்மை பாராட்டுறது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நம்மேல் விழுந்த கடமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது யாருக்குமே கிடைக்கல பாருங்க, அந்த கிருபை யாருக்குமே கிடைக்கல உலகத்துல. அப்ப அந்த கிருபை நமக்கு சுதந்திரிக்கிற தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். சங்கீதங்கள்ல நிறைய பதிவு செய்யறாரு. இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 3:11-17 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 3:11-17,
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்.
சங்கீதம் 103:11, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, நல்ல கவனிங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதுன்றார். இந்த கிருபையை அப்ப எந்த அளவுக்கு உயர்த்துறாரு, நீங்க பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், அதான் சொன்னேன், இரக்கம் வந்து வேற, தயவு வேற. கிருபைக்கு உள்ள வந்துட்டோம்னு சொன்னோம்னா இரக்கம் தயவு இது எல்லாமே நம்மளை வந்து பாதுகாக்கும். அதனாலதான் கிருபை சூழ்ந்து கொள்ளும்ன்றாரு. தயவு பாராட்ட வேண்டிய இடத்துல தயவு பாராட்டும், அது மனுஷர் இடத்துல மூலமா கூட கிரியை செய்யும். நம்ம நேரம் சில நேரங்கள்ல எல்லாம் நம்ம வந்து என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உண்டு. என்னோட வாழ்க்கையில நிறைய அந்த கர்த்தருடைய கிருபை இருந்ததுனாலதான் கடந்த மாதங்கள்ல என் தாயாருடைய வாழ்க்கையில நடந்த அந்த போராட்டத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமா தேவன் தயவு பாராட்டினார். இதெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த நேரத்துல இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு தயவு வந்து எப்படி வருதுன்னு சொன்னா அவருடைய கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறனால அவர் வந்து அந்த காரியங்களை பண்றார். லகுவா கடந்து போக கிருபை செஞ்சார். அந்த சாட்சி சொல்லிதான் ஆகணும். அத லகுவா கடந்து போக கிருபை செஞ்சார். அப்ப தயவு பாராட்ட வேண்டிய இடத்துல தேவன் தயவு பாராட்டுறாரு. கிருபைக்கு உட்பட்டு இருக்கனால எந்த இடத்துல மத்தவங்க மத்தியில இரக்கத்தை ஏற்படுத்தணுமோ அந்த இடத்துல இரக்கத்தை ஏற்படுத்துவாரு. எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுப்பார். இந்த கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தன்னால வேலை செய்யும். அதனாலதான் சொன்னேன், ஆசீர்வாதத்துக்கு தேவன் கண்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அது ஃபாலோ பண்ணும். யார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து இருக்கிறாங்களோ அவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சொல்லி எழுதிட்டார். அப்பவே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் முடிச்சிருச்சு, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யார் இந்த ஆசீர்வாதத்தை ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள போய் இது கேட்ச் பண்ணாது. அது வேற, அதனுடைய டாபிக் அப்படியே மாறிடும். கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறவங்களதான் இது ஃபாலோ பண்ணுவோம். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை ஃபாலோ பண்ணும்போது அவன் குறுக்குல வந்துருவான். குறுக்குல வந்து என்ன பண்ணுவான், அவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இது வந்து உள்ள அடங்கி இருக்கிற ஒரு தந்திரம் அது. அப்போ அவங்க இம்மைக்குரியதுல கேட்கும் போது இம்மைக்குரியது கிடைச்சிடும், மறுமைக்குரிய கேட்கும் மறுமைக்குரியது கிடைச்சிடும். அவங்கள ஆசீர்வாதம் பின்னால தொடரும். இவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க, ஆனா ரட்சிப்பு விலைக்கு போகும். ஏன்னா ரட்சிப்பை தேடுனாதான் கிடைக்கும். இவங்க வேற எதை தேடுனாங்கன்னா அது விலைக்கு போகும். ஆசீர்வாதத்துக்கு எப்படி ஆர்டர் கொடுத்தாரோ அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணாரு. சரியா? அப்போ கிருபைக்கு உட்பட்டு இருக்கவங்களுக்கு தயவு பாராட்டும். அதனாலதான் இங்க எழுதுறாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது சொல்லி எழுதுறாரு. 17வது வசனம், 103ல் சங்கீதத்துல 17வது வசனத்தை கவனிப்போம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளதுன்றார், இருக்கும்ன்றார். கிருபைக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு மனுஷன், கிருபைக்கு கீழ்ப்படிந்தவன், கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பயந்திருந்தான், அவன் எப்படி சகல ஆசீர்வாதங்களையும் அவன் சுதந்திரித்தானோ அதே போல அவனுடைய பிள்ளைகளுக்கும் அதை நாம வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றாரு. அது தொடரும் அப்படின்ற. அப்ப தேவன் சொன்னதுல மாற்றம் இருக்காது. தேவன் பொய்யுறையாத தேவன், சொன்னது சொன்னதுதான். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கிருபை உணர்ந்தவர்களை குறித்து சங்கீதம் 106ல் 7வது வசனமும் 107ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 106ல் 7 நல்ல கவனிங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், சங்கீதம் 106:7, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் புரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்து ஓரங்களே கலகம் பண்ணினார்கள் அப்படின்றது. அதாவது அந்த கிருபையை வந்து போக்கடிச்சதுல போகுது. அங்க என்ன சொல்றாரு கவனிங்க, கிருபைகளின் புரட்சியை அப்படின்றது. அப்போ கிருபைகளின் புரட்சின்னு சொல்லும் போது கிருபைகளினால பல காரியங்களை அவர் செஞ்சார். பாதுகாப்பு கொடுத்தாரு கிருபை, வனாந்தரத்துல நீரூற்ற உண்டு பண்ணி கொடுத்தாரு கிருபை, வனாந்தரத்துல ஆகாரத்தை கொடுத்தாரு கிருபை, பாதுகாப்பு எகிப்தினுடைய பார்வையில இருந்து பாதுகாப்பு கொடுத்தாரு கிருபை, மேக ஸ்தம்பமா இருந்தாரு கிருபை, இரவுல அக்கினி ஸ்தம்பமா இருந்தாரு கிருபை. இந்த கிருபையின் திரட்சி, இதெல்லாம் கிருபை சூழ்ந்து கொள்ளுனாரு. அந்த கிருபையின் திரட்சியை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எகிப்துல இருந்து வந்தவங்க சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்துல எல்லாத்தையும் கலகம் பண்ணி கெடுத்து போட்டார்கள் அப்படின்றாங்க. என்னன்னா முறுமுறுத்ததுல இந்த கிருபை வந்து விலகுது, கிருபை வந்து போக்கடிக்கப்படுது. அப்போ அந்த கிருபையின் திரட்சி தான் இன்னைக்கு நம்மளை இவ்வளவு நாள நம்மளை வழி நடத்தினது. அதாவது தாவீது எழுதுறாரு, கிருபை என்றென்றும் உள்ளதுன்னு சொல்லிக்கிறேன். அதனாலதான் அந்த கிருபைங்கிற ஒரே வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஊழியத்துல தொடக்கத்துல அவர் கொடுக்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றாரு. இந்த கிருபை இருந்ததுன்னு சொன்னா மனுஷ தயவு உண்டு பண்ணும், பாதுகாப்பை கொடுக்கும், வழி நடத்தும், தேவைகளை சந்திக்கும், சகல விதமான காரியங்களுக்குள்ளயும் அந்த கிருபை வந்து கொண்டு போகும். அப்போ அந்த கிருபைக்கு வந்து யாரு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க தான் கிருபைக்கு சொந்தக்காரர். அதனாலதான் அவங்களுக்கு தான் கிருபை அளிப்புன்னு சொல்லி எழுதுறாரு. சங்கீதம் 107:43 வசனம் சிஸ்டர் வாசிங்க பாப்போம்.
இவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள்.
நல்ல கவனிப்போம். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை அப்படின்றார். அதாவது கிருபைகளை, கிருபை இல்ல கிருபைகளை அப்படின்னும் போது திரட்சி சமூகம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் பாருங்க. அந்த பல தரப்பட்ட விஷயங்களை உள்ள இருக்கிறத இங்க பிரிச்சு பேசுறாரு. கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அப்ப இந்த கிருபை என்கிற அந்த வார்த்தை வந்து இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் அவர் வந்து அங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறார். ஏன்னா கிருபை என்றால் என்னன்றத நம்ம வந்து நேற்று தினத்துல பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்த்தோம். புலம்பல் ஒரு வார்த்தைய எழுதுறாரு எரேமியா, புலம்பல் 3:32 வசனத்தை.
அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார்.
3:32 புலம்பல் கரெக்ட் அந்த வசனம் தான். 31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குவார். ஏன்னா தேவன் வந்து சிக்ஷிக்கிறார்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ, தேவன் வந்து சிக்ஷிக்கிறார். சிக்ஷிக்கிறார்னா தண்டிக்கிறார்னு சொல்லி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. அது தண்டிப்பு கிடையாது. சிக்ஷிப்பு என்பது வந்து கற்றுக் கொடுக்கறதுன்னு சொல்லி அர்த்தம். சிக்ஷிப்புன்னா அது வந்து கற்றுக் கொடுக்கறது. எப்படின்னா தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல ஒரு குழந்தை தப்பு செஞ்சிருச்சுன்னு சொன்னா அவனை வந்து நம்ம வந்து தண்டிக்கல, அவன் அந்த தப்பு செய்யக்கூடாதுன்றது கண்டிக்கிறோம், கற்றுக் கொடுக்கறோம். அதுதான் வந்து அதனுடைய பொருள். ஏன்னா அது தப்புன்னு அவனுக்கு தெரியாது. நம்ம வந்து கொஞ்சம் கடினமா அந்த காரியத்தை செய்யும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா இது தப்பு போல இருக்கு, இது செய்யக்கூடாதுன்றத அவன் உணர்றான். அப்ப தேவன் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் வந்து கற்றுக் கொடுக்கிறாரு, சிக்ஷிக்கிறாரு. தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் இல்லை. ஏன்னா அவன் உலகத்துக்குள்ள இருக்கிறவனா இருந்திருந்தா அவனை இரக்கத்தோட அவனை விட்டுருப்பாரு. அவன் கிருபை கொடுத்திருக்கிறனால சகல சம்பத்துகளுக்கும் அவன் உரிமையாளரா இருக்கிறனால அவனை சிக்ஷிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தேவன் கடந்து வர்றாரு. சிக்ஷித்து அவனுக்கு வந்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்ன்றதுல தேவன் கையாள்றாரு. அந்த ரெண்டு சகோதரன் மூத்தவன் இளையவன் இளையகுமாரனுடைய சம்பவத்தை கூர்ந்து கவனிக்கும் போது அவன் கேட்கிறான், தகப்பனேன் ஆஸ்திகளில் பாதி எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்ட்டு. அவன் கேட்டதுல தப்பே கிடையாது. ஏன்னா ஆஸ்தியில அவனுக்கு பங்கு உண்டு, பாதி உண்டு. முடியாதுன்னு சொல்லல, அவரு கேட்ட உடனே கொடுக்குறாரு. அப்ப கேட்ட உடனே கொடுக்கும் போதே அந்த சிக்ஷிப்பு உள்ளவே அடங்குறதையும் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இவர் அனுபவசாலி, தகப்பன் அனுபவசாலியா இருக்கனால இவன்கிட்ட கொடுத்தன்னு சொன்னா எப்படி இவன் போயிட்டு அடிபட்டு திரும்பி வருவான், அதுல ஒரு பாடம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறாரு. அதுவும் சிக்ஷை தான். அதுக்கேத்த மாதிரி கரெக்டா நடந்தது. இவன் போயிட்டு எல்லாத்தையும் தூரதேசத்துக்கு போய் மனம் போன போக்குல எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு சரியான ஒரு பாடம் கத்துக்கிறான். பாடம் கத்துட்டு தான் அவனுக்கு யோசனை வருது, தகப்பன் வீட்டுல வேலைக்காரவங்களே நல்லா இருக்கிறாங்களே, ஆனா நான் இங்க இவ்வளவு மோசமா இருக்கிறேன். இந்த சிக்ஷிப்ப தகப்பன் அங்கேயே கத்து கொடுக்கறதுக்கு அனுமதிக்கிறாரு. இதுவும் சிக்ஷிப்பு தான். இது வந்து அவனை தண்டிக்கிறதுக்காக இல்ல, அவன் கத்துக்கிட்டு திரும்ப வந்தான்னு சொன்னானா முழுவதும் இருக்கிற ஆஸ்திக்கு அவன் உரிமையாளரா அவன் வருவான். அதனாலதான் அவனை திரும்ப சேர்த்து கொண்டான்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம பாக்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை கூட தேவன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அனுமதிக்கலாம். அது நம்மள அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் இருக்குமே தவிர வீழ்த்துறதுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா எப்பவுமே தேவன் வீழ்த்துறவங்களுக்கு கூட, அதாவது சோர்ந்து போகிறவங்களுக்கு தேவன் சத்துவங்களை தான் கொடுக்குறத தவிர சத்துவங்களை கொடுக்காம சோர்ந்து போகிறன்னு அப்படியே வீழ்ந்து போறதுக்காக தேவன் அனுமதிக்கிறது கிடையவே கிடையாது. அதுவும் கிருபைக்குட்பட்டிருக்கிற பிள்ளைகளை வந்து தூக்கி நிலைநிறுத்துறதுல அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா சிக்ஷிக்கிறார். அப்ப அனுமதிக்கும் போது அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அதனாலதான் எரேமியா புலம்பல்ல இந்த வார்த்தைய அவர் பதிவு பண்றார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அப்போ அந்த மிகுந்த கிருபையின்படி இறங்கி பாதுகாத்து அவர் தூக்கி நிறுத்த வல்லவரா இருக்கிறாரு. அதே சம்பவத்தை தான் அங்க எகிப்துல செஞ்சாரு. கடைசியில என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த கிருபையின் திரட்சியை வந்து சிவந்த சமுத்திரத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கலகம் பண்ணிட்டாங்க, போக்கடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபை மகத்துவமானது, மகிமை உள்ளது. அது நம்மளை நிலைநிறுத்தி தேவனுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவே தேவன் தம்முடைய கிருபையை நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் முழு வடிவம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அவர் கொடுக்கப்பட்ட அந்த கிருபை, அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார்ன்னு பார்ப்போம். அப்ப கிருபைக்குட்பட்ட விருத்தி தான். எப்படிப்பட்ட விருத்தின்னு சொன்னா ஆவிக்குள்ள, ஆவிக்குள்ள விருத்தி அடைஞ்சு போகும்போது பூமிக்குரியவைகள் எல்லாம் கூட அதிகமாய் கொடுக்கப்படும். அதுக்கு கண் இருக்கனால ஃபாலோ பண்ணி தேடி வந்துடும். எந்த சூழல எப்ப எங்க கொடுக்கணுமோ கரெக்டா வந்து சேர்ந்துடும். அதனால நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபையை நம்ம போக்கடிக்காம அதுல உறுதியா நிலைச்சிருந்து அதை நம்ம டிராவல் பண்றதுக்கு நம்ம இருதயத்தை நம்ம ஆவியை அர்ப்பணிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.